Subhanallah. Subhanallah wa bihamdihi subhanallahil azim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nu'minu billahi wa natawakkalu alayh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فتنة உடைய காலத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தில் நிலைத்திருப்போம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் மனித சமூகத்தை படைத்து அவர்கள் இந்த உலகிலே சீரான முறையிலே நேரான பாதையிலே வாழ வேண்டும் என்பதற்காக காலம் தொட்டு காலம் நபிமார்களை அனுப்பி வைத்து அத்தோடு சேர்த்து வேதங்களையும் அருளினான். இந்த வரிசையில் இறுதியாக வந்தவர்கள் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை வழிகாட்டியாக இறக்கி அருளினான். எந்த சமூகம் மத்தியில் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அவர்கள் முதல் மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அதே அல் குர்ஆனையும் அந்த நபிகளாரின் வாழ்க்கை வழிமுறையையும் எந்த மனிதர்கள் எல்லாம் நேரான பாதையிலே வாழ்ந்து மறுமையில் வெற்றியை அடைய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வழிகாட்டிகளாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். எனவே இந்த உலகத்திலே ஒரு சிறந்த வாழ்க்கையை அல்லது நாம் நல்லவர்களாக வாழ்ந்து அந்த சுவனத்தை வெற்றி அடைய வேண்டும் என்ற தூய நோக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சில அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்வது அவர்கள் இந்த சத்தியத்திலே தொடர்ந்து வாழ்வதற்கு ஒரு அத்தியாவசிய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இஸ்லாம் என்றால் என்ன என்பதனுடைய பரிபூரணமான பதில் ஒருபுறம் இருக்க, அதிகமான மனிதர்கள் அவர்கள் கற்பனை செய்து கொண்ட ஒரு நல்ல வழியை அதுதான் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டு அதையே இந்த ஜமாஅத்திலும் இஸ்லாத்திலும் எதிர்பார்ப்பதை காண முடிகிறது. அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்புகள் சறுக்குகிற பொழுது அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மாற்றமாக ஏதாவது நடக்கிற பொழுது அது விமர்சனங்களையும் பலவாறான குறைகளையும் அவர்களது நாவிலிருந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை சமகாலத்திலே நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்படியான சில சிக்கல்களுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு அடிப்படை காரணமாக வாழ்க்கை என்றால் என்ன, கால ஓட்டம் எப்படி
எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு மாறும், இஸ்லாத்தின் யதார்த்தம் என்ன என்ற சில முக்கியமான கேள்விகளுக்கு விடை தெரியாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாகும். எனவே இன்றைய இந்த பாடத்தின் மூலம் இந்த காலங்கள் பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தையும், அதை தொடர்ந்து இப்படியான இந்த காலகட்டத்திலே இஸ்லாத்தை சரியான முறையிலே பின்பற்றுவதை தடை செய்யக்கூடிய ஒரு விடயத்தையும் பற்றி நாம் பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையிலே முதல் பகுதியாக இந்த காலம் இருக்கிறது, இதனுடைய உண்மை நிலவரம் என்ன என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மிக அழகாக அதனை சொல்லி காட்டுகிறார்கள். ஹைருக்கும் கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை போதித்த பொழுது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்கள் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு முன் எப்படியான நிலையில் இருந்தார்கள் என்பதனை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த மக்கமா நகரிலே ஒரு அறியாமைத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, மதுபானங்களை குடம் குடமாக அருந்திக் கொண்டு, விபச்சாரம் மற்றும் அனாச்சாரங்களை சர்வசாதாரணமாக செய்து கொண்டு, பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்துக் கொண்டு, இப்படி ஒரு அறியாமைத்தனமான ஒரு இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, இந்த சமூகத்தை எப்படி ஒரு சீரான நிலைக்கு கொண்டு வருவது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குகையிலே இருந்து தட்டாத்தனியாக யோசித்துக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே அல்லாஹு தஆலா அவர்களை நபியாக தேர்ந்தெடுக்கிறான் என்ற விடயத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இப்படி ஒரு அறியாமையின் உச்ச கட்டத்திலே வாழ்ந்த அந்த மனிதர்கள் இந்த இஸ்லாம் வந்ததன் பிறகு அவர்கள் பாரிய அளவிலே அவர்களது தனிப்பட்ட நடவடிக்கைகளிலே வித்தியாசங்களை மக்கள் மத்தியிலே காட்டினார்கள். குடம் குடமாக மதுபானங்களை அருந்தியவர்கள் குடங்களை உடைத்தெறிந்தார்கள். அந்த மதுபானங்கள் ஆறாக மதீனாவிலே ஓடியது. மானக்கேடான விடயத்தை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருந்த சில தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏற்கனவே இருந்த அந்த தோழிகள் மீண்டும் அப்படியான நடத்தைகளுக்கு அழைத்த பொழுது, இப்பொழுது அது எனக்கு கூடாது என்பதனை திட்ட தெளிவாக சொன்னார்கள். இப்படி என்னென்ன தவறுகளை எல்லாம் அவர்கள் செய்தார்களோ அதற்கு நேர் மாற்றமாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு சதக்காவை செய்ய வேண்டும் என்றாலும், இதோ இருக்கிறது காணி எடுத்துக் கொள்ளுங்கள், இதோ இருக்கிறது பூமி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மிக அழகான முறையிலே வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இன்று கூட நாம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகமானது, அந்த காலமானது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு காலம் என்று புகழ்ந்துகிறோம். அப்படி ஒரு சமூகம் இதற்கு பிறகு உருவாக முடியாது என்று நாம் சொல்கிறோம். இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஒரு வார்த்தையிலே சொன்னார்கள், ஹைருக்கும் கர்னி, எனது உம்மத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களிலும் மிகச் சிறந்தவர்கள் நீங்கள்தான். எனது இந்த தலைமுறைதான், எனது இந்த நூற்றாண்டுதான் உங்களில் மிகச் சிறந்த நூற்றாண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த சிறந்த நூற்றாண்டு இந்த சஹாபாக்களை தொடர்ந்து வரக்கூடியவர்கள், அதற்கு அடுத்த சிறந்த நூற்றாண்டு அதற்கு அடுத்து வரக்கூடியவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதே விடயத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இப்படி சொல்கிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹௌன அனில் முன்கர். மனித சஞ்சாரத்திலே வெளிப்படுத்தப்பட்ட மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம், நல்லதை நீங்கள் ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் என்று அவர்களுடைய அந்த பண்புகளை அல்லாஹு தஆலா அழகாக கோடிட்டு காட்டுகிறார். எனவே அந்த சமூகமானது, அந்த நூற்றாண்டானது சென்று விட்டது என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், இன்ன பஅதகும் கௌமன் யஹூனூன் வலா யுதமனூன். இந்த முதலாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் சஹாபாக்கள் வாழ்ந்த காலம், இரண்டாவது தாபியின்கள் வாழ்ந்த காலம், மூன்றாவது தபஅத்தாபியின்கள் வாழ்ந்த காலம், இந்த மூன்று காலங்களுக்கு பிறகு சில சமுதாயங்கள் உருவாகும், சில கூட்டங்கள் உருவாகும். யஹூனூன வலா யுக்தமனூன், அவர்கள் மோசடி செய்வார்கள், அவர்கள் நம்பப்பட மாட்டார்கள். அவர்கள் முன் வந்து சாட்சி சொல்வார்கள், ஆனால் நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று அவர்களிடம் யாரும் வேண்ட மாட்டார்கள். அவர்கள் நேர்க்கை செய்வார்கள், ஆனால் நிறைவேற்ற மாட்டார்கள். அவர்களில் அதாவது தடித்தவர்கள், கொளுத்தவர்கள் அதிகமாக வெளிப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதே செய்தியை ஸஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தில் வரக்கூடிய மேற்கண்ட ஹதீஸுக்கு அடுத்த ஹதீஸ் 2652 ஹதீஸிலும் பதிவு செய்யப்படுகிறது. மிகச்சிறந்த நூற்றாண்டு என்னுடையது, அதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டு, அதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டு என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ثم يجيء اقوام تسبق شهادة احدهم يمينه. அதற்கு பிறகு சில கூட்டங்கள் உருவாகுவார்கள், அவர்களிடம் நம்பிக்கை நாணயம் என்ற ஒரு விடயம் அடிபட்டு சென்று விடும். அவர்களில் ஒருவரின் சாட்சி அவர்களுடைய சத்தியத்தை முந்திவிடும். வயமீனுஹு ஷஹாதத்துஹு, அதே போன்று அவர்களுடைய சத்தியம் சாட்சிகளை முந்திவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த சிறந்த சமூகமாக இருந்த அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்துக்கு பிறகு இந்த மனித சமூகம் ஒரு பிழையான சமூகமாக மாறுவதற்கான முதல் காரணம் அவர்களது உள்ளத்திலே இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை நாணயம் என்ற பகுதி எடுபட்டு செல்கிறது என்பதனை மேற்கண்ட ஹதீஸிலிருந்து எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதனையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக இன்னொரு இடத்திலே தெளிவுபடுத்தினார்கள். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை மிக அழகாக எமக்கு சொல்கிறார்கள். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு செய்திகளை கூறினார்கள். ஒன்றை நான் கண்டுவிட்டேன், மற்றையதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கண்ட அந்த விடயத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். ஸஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தின் 6497 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நம்பிக்கை நாணயம் பற்றி சொல்கிற பொழுது, அன்னல் அமானத நஸலத் ஃபீ ஜஸ்ரி குலூபிர் ரிஜால் சும்மா அலிமு மினல் குர்ஆன் சும்மா அலிமு மினஸ் சுன்னா. இந்த நம்பிக்கை நாணயம் இருக்கிறது, இது ஆரம்பத்திலே மனிதர்களின் உள்ளங்களில், ஆள் மனதுகளிலே இறங்கியது. அதன் பிறகு அவர்கள் அல் குர்ஆனை படித்துக் கொண்டார்கள், பிறகு அச்சுன்னாவை படித்துக் கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த அமானிதமானது, இந்த நம்பகத்தன்மையானது உயர்த்தப்படுகின்ற விதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். எப்படி என்றால், கால் யனாமு ரஜுல் அன்நௌமா ஃபத்துக்பலுல் அமானா மின் கல்பிஹி. ஒரு மனிதர் இரவிலே தூங்குவார், ஒரு தூக்கத்தை, அந்த நேரம் அவருடைய செயல்பாடுகளின் விளைவாக அவரது அந்த அமானிதம், அவரது அந்த நம்பகத்தன்மையானது அவருடைய உள்ளத்திலிருந்து கலட்டப்படும். ஃபயலல்லு அசருஹா மிஸ்லு அசரில் வக்த். அப்பொழுது அந்த அடையாளமானது ஒரு சூடு இட்டால், உடம்பிலே ஒரு சூடை இட்டால் அந்த இடத்திலே ஒரு வித்தியாசம் இருக்குமே, இது போன்ற ஒரு வித்தியாசம் ஏற்படும். சும்மா எனாமு நௌமா ஃபத்துக்பலு ஃபயவல்ல அதருஹா மிஸ்லல் மஜல். அதற்கு பிறகு இன்னொரு முறை அவர் தூங்குவார், அவருடைய உள்ளத்திலிருந்து அமானிதத்தில் இன்னொரு பகுதி கலட்டப்படும். அதற்கு பிறகு அதனுடைய தாக்கம், அதனுடைய அடையாளம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு பொக்கலத்தை போன்று இருக்கும். கஜம்ரத்தின் தஹ்ரஜதஹு அலா ரிஜிலிக ஃபனஃபித் ஃபதராஹு முன்தபிரன் வலைஸ ஃபீஹி ஷைஉன். அதாவது ஒரு தணலை, ஒரு தணல் துண்டை உனது காலிலே நீ உருட்டிவிட்டால் அது ஏதாவது ஒரு பகுதியில் பட்டு அது அப்படியே கொப்பளித்து ஒரு பொக்கலமாக உருவாகுகிறது. அதனை நீ பார்க்கிறாய், அது பெரியதாக காணப்படுகிறது, ஆனால் அதற்கு உள்ளே எதுவும் கிடையாது. இந்த ஒரு நிலைக்கு மீண்டும் அந்த மனிதருடைய அமானித தன்மை மாறுகிறது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபயஸ்பிஹு அன்னாஸு யதபாயஊன் ஃபலா யகாது அஹதுன் யுஅத்தில் அமானா. இப்படியே மனிதர்கள் மாறிவிடுவார்கள், வியாபாரம் செய்வார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள், ஆனால் ஒருவர் கூட நம்பிக்கையாக நடக்கக்கூடியவராக, அமானிதத்தை காப்பாற்றுபவராக இருக்க மாட்டார். எந்த அளவுக்கு என்றால், ஃபயுகால் இன்னஃபி பனி ஃபுலான் ரஜுலன் அமீனன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சொல்லப்படும், அதோ அந்த சமூகத்திலே அந்த மனிதர்களுடைய பிள்ளைகளிலே ஒருவர் இருக்கிறார், அவர் ஒரு நம்பிக்கையான மனிதர் என்று பிரித்து தனியாக சொல்லப்படக்கூடிய அளவிற்கு இந்த நம்பிக்கை என்ற தன்மை மனிதர்கள் மத்தியிலே இல்லாமல் சென்றுவிடும். வயுகாலுலிர் ரஜுல், அதே போன்று இன்னொரு மனிதரை நோக்கி சொல்லப்படும், மா அகலஹு, என்ன அறிவு, வமா அமரஃபஹு, என்ன ஒரு தோற்றம், வமா அஜிலதஹு, என்ன ஒரு அழகாக உடம்பு கட்டோடு அவர் இருக்கிறார் என்று சொல்லப்படும். வமா ஃபி கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் ஈமான். ஆனால் அவருடைய உள்ளத்திலே ஈமானில் கடுகின் விதை அளவிற்கு கூட இருக்காது. وَلَقَدْ أَتَى عَلَيَّ زَمَانٌ مَا أُبَالِي أَيِّكُمْ بَايَعْتُ. எனக்கு ஒரு காலம் வந்தது, அந்த நேரத்திலே நான் யாரோடு வியாபாரம் செய்கிறேன் என்பதனை நான் பொருட்படுத்தியதே இல்லை. لَإِنْ كَانَ مُسْلِمًا رَدَّهُ عَلَيَّ الْإِسْلَامُ, அவர் முஸ்லிமாக இருந்தால் அந்த இஸ்லாம் அந்த பொருளை எனக்கு மீட்டி தந்துவிடும். وَإِنْ كَانَ نَصْرَانِيًّا رَدَّهُ عَلَيَّ سَائِهِ, அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார், அவருடைய பொறுப்பாளி அந்த செல்வத்தை என்னிடம் ஒப்படைத்து விடுவார். فَأَمَّ الْيَوْمَ, இன்றைய தினமோ, فَمَا كُنْتُ أُبَايِعُ إِلَّا فُلَانًا وَفُلَانًا, இன்னார் இன்னாரை தவிர வேறு யாருடனும் வியாபாரம் செய்வதற்கு நான் முன்வர மாட்டேன் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஸஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே இந்த ஹதீஸிலே இந்த நம்பிக்கை பற்றிய விடயமானது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒரு சமூகம் சீரழிவதற்கான முதல் விடயம் அவர்கள் மத்தியிலே இந்த நம்பிக்கை என்ற தன்மை இல்லாமல் செல்கிறது. அது அவர்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே, அவர்களது குடும்பம் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே, இப்படி பல வகையான விடயங்களிலே இந்த நம்பிக்கை என்ற பகுதி கலந்திருக்கிறது. அவர்களுடைய நம்பிக்கை எடுபட்டு போகிறது, அத்தோடு சேர்த்து அவர்களுடைய ஈமானும் எடுபட்டு போகிறது. எனவே இந்த விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதோ தெளிவுபடுத்தி விட்டார்கள் என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அதற்கு அடுத்த கட்டமாக சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும், குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி? பாதிரு பில் அமால் ஃபிதனன் கத்த அல் லைலில் முதலில், அமல்களை செய்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள். எவ்வளவு அமல்களை சேர்த்துக் கொள்வதற்கு முடியுமோ அவ்வளவு அமல்களை சேர்த்துக் கொள்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள், சில வகையான குழப்பங்களும் சோதனைகளும் வருவதற்கு முன். எப்படி? கக்கைத்த அல்லையிலில் முதலில், இருண்ட இரவின் துண்டுகளை போன்ற ஒன்றுமே விளங்காது. என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகிறது என்று ஒன்றுமே விளங்காத அளவிற்கு இரவின் இருண்ட பகுதிகளை போன்ற குழப்பங்கள் வருவதற்கு முன் அமல்களிலே முந்திக் கொள்ளுங்கள். சொல்கிறார்கள், அந்த காலத்திலே மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரன், ஒரு மனிதன் முஸ்லிமாக காலை அடைவார், ஆனால் அதே மனிதர் பின்னேரம் காஃபிராக இருப்பார். வயும்சி முஃமினன் வயுஸ்பிஹு காஃபிரன், இன்னொரு மனிதர் மாலையை அடைவார் முஃமினாக, அதே மனிதர் காலையிலே காஃபிராக இருப்பார். எப்படி? அவர் இந்த உலகத்தின் அற்ப லாபத்திற்காக தனது மார்க்கத்தை அவர் விற்றுவிடுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இப்படியான நிலைமைகள் எம்மை எதிர்நோக்கி இருக்கிறது, அல்லது இப்படியான சூழ்நிலைகளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்பதனை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதே சோதனைகள், இதே குழப்பங்கள் என்ற பகுதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள். இந்த குழப்பங்கள் நிறைந்து தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய ஒரு காலத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது சொன்னார்கள், யத்தி அலன் நாசி ஜமானுன் அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல் காபிலு அலல் ஜுமர். ஒரு காலம் வரும், குழப்பம் நிறைந்த காலம், ஒரு மோசமான காலம் என்று சொல்லலாம். அந்த நேரத்திலே இஸ்லாத்தை கடைபிடித்துக் கொண்டு இந்த தீனிலே இருக்கக்கூடியவர் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவரின் நிலைமை என்னவென்று சொன்னால், கையிலே தணல் கட்டியை தாங்கிக் கொண்டிருப்பவரை போன்றவராவார். அந்த தனல் கட்டியானது வெளிச்சத்துக்காக தேவைப்படுகிறது, இஸ்லாம் தனது வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் அதனை தாங்கி பிடிக்கின்ற அளவுக்கு அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கிடையாது. அவருக்கு தனல் கட்டியும் தேவை, ஆனால் அதை வைத்துக் கொள்ளவும் முடியாது. இப்படியான ஒரு காலம் மனிதர்களுக்கு வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். இந்த ஹதீஸ் திருமீது என்ற கிரந்தத்தில் 2260 ஹதீஸாக வருகிறது. அதே போன்று இதே தொடரிலே இறுதியாக ஒரு விடயத்தையும் விளக்கப்படுத்தி அடுத்த பகுதிக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். இப்படியான இந்த சோதனைகள் நிறைந்த காலத்திலே, குழப்பங்கள் நிறைந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில விடயங்களையும் எமக்கு சொல்லி இருக்கிறார்கள். கீல யா ரசூலல்லாஹ் ஐயுன்னாசி அஃபல், நபி அவர்களிடம் கேட்கப்பட்டது மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று. அப்பொழுது சொன்னார்கள், முஃமினுன் முஜாஹிதுன் ஃபீ ஸபீலில்லாஹ் பினஃப்ஸிஹி வமாலி. ஒரு முஃமின் அல்லாஹ்வின் பாதையிலே கடுமையாக போராடக்கூடிய, கடுமையாக முயற்சி செய்யக்கூடியவர் தனது ஆத்மாவை கொண்டும் தனது செல்வத்தை கொண்டும் இவர்தான் மனிதர்களிலேயே சிறந்தவர். தொடர்ந்து கேட்கப்படுகிறது, சும்மன் அதற்கு பிறகு சிறந்த மனிதர் யார்? அப்பொழுது சொல்கிறார்கள், இன்னொரு மனிதன், இன்னொரு முஃமின், அவரும் சிறந்தவர். அவர் யார் என்று சொன்னால், சில கணவாய்களில் ஒரு கணவாயிலே அவர் ஒதுங்கி உட்கார்ந்து கொள்வார். எதற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வை பயந்தவராக மனிதர்களை அவருடைய கெடுதிகளை விட்டும் அவர் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கம் ஒதுங்கி சென்று விடுவார். இவர்தான் முஃமின்களில் சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதே செய்தி ஸஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தின் 19வது ஹதீஸ், யூஷிக்கு அன் யகூன கைர மாலில் முஸ்லிமி கனமுன். ஒரு காலம் வரும், அப்பொழுது முஸ்லிமான மனிதருடைய செல்வங்கள் நிறைந்து வழிந்தாலும் அந்த செல்வங்களிலேயே மிகச்சிறந்ததாக அவருடைய ஆடுகள் காணப்படும். யத்பஉ பிஹா ஷஅஃபல் ஜிபால் வ மவாக்கிஅல் கிதர் யஃபிர்ரு பிதீனிஹி மினல் ஃபிதன். அவர் என்ன செய்வார் என்றால், அந்த ஆடுகளை கொண்டு மலையின் உச்சிகளுக்கும் அதே போன்று மலை விழக்கூடிய இடங்களுக்கும் சென்று ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருப்பார். குழப்பங்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தீனை கொண்டு ஓடிவிடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று இதே செய்தி இன்னொரு வடிவத்திலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களிடம் இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களிலேயே மிகச்சிறந்தது இரண்டாகும். அதிலே ஒரு மனிதர் மும்சிகுன் அனான ஃபரஸிஹி ஃபீ ஸபீலில்லா யஸீரு அலா மத்னிஹி குல்லமா ஸமிஅ ஹைஆ அவ் ஃபஜ்அதன் ஸாரா அலைஹி யப்தகில் கத்ல் வல் மௌத் மலான்னா. அதாவது ஒரு மனிதர், அவர் தனது குதிரையின் கடிவாளத்தை பிடித்த பிடியில் இருப்பார். அல்லாஹ்வின் பாதையிலே பறந்து சென்று எப்பொழுது எல்லாம் ஒரு திடுக்கிடும் செய்தி, ஒரு சப்தம் செவிமடுக்கிறாரோ அந்த நேரத்திலெல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அல்லது ஷஹீதாக வேண்டும் என்ற நோக்கத்திலே விரைந்து செல்லக்கூடிய நிலையில் ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர். இப்படி அந்த குதிரையை வைத்திருப்பதுதான் அவரிடம் இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களிலேயே மிகச்சிறந்தது. தொடர்ந்து சொன்னார்கள், அவ் ரஜுலுன் ஃபீ குனைமா, அல்லது ஒரு மனிதர், அவர் சில ஆடுகள் மத்தியிலே இருந்து கொண்டிருப்பார். ஃபீ ரஸி ஷஅஃபத்தின் மின் ஹாதிஹி ஷஅஃப், இந்த ஓடைகளில் நின்றுமுள்ள ஒரு ஓடையிலே அவர் உட்கார்ந்து கொள்வார். அவ் பத்னி வாதின் மின் ஹாதிஹில் அவுதியா, அல்லது சில கணவாய்களில் ஒரு பகுதியிலே அவர் உட்கார்ந்து கொள்வார். யுகீமு ஸலா, தொழுகையை அவர் நிறைவேற்றி வருவார். வயுத்து ஜகா, ஜகாத்தை அவர் கொடுத்து வருவார். வயஅபுது ரப்பஹு, தனது ரப்பை அவர் அடிபணிந்து நடப்பார். ஹத்தா யத்தியஹுல் யகீன், அவருடைய மரணம் வரும் வரை அவர் இதே நிலையில் இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த அனைத்து செய்திகளின் மூலம் ஒரு விடயத்தை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெளிவான புரிதலுக்கு மாற்றமாக நாம் புரிந்திருந்தால் அந்த புரிதலை மாற்ற வேண்டும். பாருங்கள், மிக அழகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை உலகத்திற்கு எடுத்து வந்தவர்கள், இந்த இஸ்லாமிய வழிகாட்டலின்படி வாழ்ந்தவர்கள், அது அந்த இஸ்லாமானது மிக அழகான வழிமுறைகளை ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கொள்கை. அந்த சமூகம் உருவாகிவிட்டது. அதற்கு பிறகு ஒரு சமூகம், அதற்கு பிறகு ஒரு சமூகம், அத்தோடு அந்த சிறந்த சமூகம் என்ற நிலைப்பாடு முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகு குழப்பங்கள் ஆரம்பிக்கிறது என்பதனை மிக அழகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அந்த நூற்றாண்டுக்கு பிறகு, இன்று சுமார் 1300 வருடங்கள் சென்ற பிறகு, 13 நூற்றாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த நபிகளாரும் அந்த சஹாபாக்களும் எப்படி இருந்தார்களோ அதே போன்று நாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எமது அறியாமையின் வெளிப்பாடாகும். ஒரு பொழுதும் அப்படியான ஒரு நிலை வரப்போவதே கிடையாது. இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். பிறகு 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 குழப்பங்கள் தான் வந்து கொண்டிருக்குமே ஒழிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை நினைத்து பார்க்க முடியாது. இங்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால், எம்மிலே சிலர் சில சிக்கல்களுக்குள் மாட்டிக் கொள்கிற பொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே, அல்லது இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பிழையான உணர்வு பூர்வமாக உணர்விலே அவர்கள் இது என்ன ஜமாஅத்து, இது என்ன இஸ்லாம், அன்று நபிகளால் சஹாபாக்கள் இப்படியா இருந்தார்கள், அங்கே தீர்ப்பு இல்லை, அங்கே நீதம் இல்லை என்று சொல்லிக் கொண்டு அவர்கள் இந்த இஸ்லாத்தை புறக்கணிக்கிறார்கள், விமர்சனம் செய்வதற்கு முன் வருகிறார்கள், இறுதியிலே இஸ்லாத்தை விட்டும் அப்படியே சென்று விடுகிறார்கள். எனவே இப்படியானவர்கள் விமர்சகர்களாக இருந்தால், பிழையான நோக்கமுடையவர்களாக இருந்தால் அவர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதே அவர்கள் இஸ்லாத்தின் மீது உணர்வு உள்ளவர்களாக இருந்தால் அப்படியானவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அந்த காலத்தை மீண்டும் எதிர்பார்ப்பது எமது அறியாமையின் வெளிப்பாடாகும். அப்படி ஒரு காலம் மீண்டும் ஒரு பொழுதும் வரப்போவது கிடையாது. மறுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை. அல்லாஹு தஆலா எப்படி உருவாக்கினானோ, எப்படி விதித்திருக்கிறானோ, அதை நோக்கித்தான் இந்த காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படியான இந்த காலம் பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் எமக்கென்று சில பிரச்சனைகள் வருகிற பொழுது இவற்றை மறந்து விடுகிறோம். அப்படியான ஒரு விடயத்தை இந்த இடத்திலே எடுத்து அது சம்பந்தப்பட்ட சில விடயங்களை ஞாபகப்படுத்துவதும் மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மேலே நாம் பார்த்தது முதலாவது பகுதி, அதாவது கால ஓட்டம் எப்படி என்பதனை, யார் எம்மை படைத்தவன் என்று, இந்த காலங்களை, இந்த உலகத்தை, இந்த வாழ்க்கையை படைத்தவன் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அதே அல்லாஹ் மிக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதனை சரியாக எம் உள்ளங்களிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பகுதிக்கு நாம் நுழைவோம் என்று சொன்னால், இப்படியான இந்த காலத்திலே எமது தீனை விட்டும் எம்மை திசை திருப்பக்கூடிய பல விடயங்கள் காணப்படுகின்றன. அவற்றிலே ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே எடுத்துக் கொள்கிறேன். அதாவது, இந்த முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒருவருக்கு மத்தியில் ஒருவர் சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், இந்த சகோதரத்துவத்தை பற்றி அழகான முறையிலே இஸ்லாம் கூறியிருக்கிறது. மிக அழகாக துல்லியமாக சொல்லி இருக்கிறது. உண்மையிலேயே அப்படி வாழ்ந்தவர்கள் அந்த சஹாபாக்கள், அது ஒரு பாக்கியம். நாம் அதனை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை ஹஜ்ஜத்துல் வதாவிலே தனது இறுதி பேருரையிலே அந்த அத்தனை மனிதர்களை முன்னோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை கேட்கிறார்கள். முதலாவது கேள்வி, இப்பொழுது நீங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாள் என்ன தெரியுமா? அந்த நாள் துல்ஹஜ் மாதத்தின் 10வது நாள், ஹஜ் பெருநாள் தினம். அனைவருக்கும் தெரியும், முஸ்லிம்களுக்கு சந்தோஷமான ஒரு புனிதமான நாள். ஆனால் அதற்கு வேறு பெயரை வைக்க போகிறார்களோ என்று நினைத்து சஹாபாக்கள் அமைதியாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இது யவ்முன் நஹர் கிடையாதா? இது அறுக்கக்கூடிய நாள் கிடையாதா என்று கேட்கிறார்கள். தொடர்ந்து அடுத்த கேள்வி, இது என்ன மாதம்? சஹாபாக்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், இது புனிதமான துல்ஹஜ் மாதம் கிடையாதா? மூன்றாவது கேள்வியை கேட்கிறார்கள், இந்த ஊர் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் அதே போன்று அமைதியாக இருக்கிறார்கள். மீண்டும் நபி அவர்கள் கேட்கிறார்கள், இது கண்ணியம் பொருந்திய மக்கமா நகர் கிடையாதா என்று கேட்கிறார்கள். இந்த மூன்று கேள்விகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், உங்களுடைய இந்த நாளிலே, உங்களுடைய இந்த மாதத்திலே, உங்களுடைய இந்த நகரத்திலே என்ன கண்ணியங்கள், எந்தளவு கண்ணியங்கள் இருக்கிறதோ அதே போன்று فَإِنَّ دِمَاءَكُمْ وَأَمْوَالَكُمْ وَأَعْرَالَكُمْ عَلَيْكُمْ حَرَامٌ. முஸ்லிம்களில் ஒருவருக்கு மற்றவரின் செல்வங்கள் மீதும், மற்றவரின் மானங்கள் மீதும், மற்றவரின் இரத்தங்கள் மீதும் கண்ணியங்கள் இருக்கிறது, மதிப்புகள் இருக்கிறது. அது ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது ஹராமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் மத்தியிலே இருக்க வேண்டிய அந்த உன்னதமான உறவையும், அதே போன்று ஒருவருக்கு மற்றொருவர் மீது அவர் செலுத்த வேண்டிய கவனத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த கடமையானது இலா யௌமி துல்கௌன ரப்பக்கும், உங்களது ரப்பை நீங்கள் சந்திக்கின்ற நாள் வரை இந்த சட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிவிட்டு, லியுபல்லிகு ஷாஹித் அல் காயிப, வந்திருப்பவர் வராதவருக்கு இந்த செய்தியை சொல்லிவிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இப்படியான இந்த கண்ணியம் இந்த முஸ்லிம்கள் மத்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமுடைய இரத்தத்தின் மீது, அதாவது அவரை கொலை செய்கின்ற விடயத்திலே, அவருக்கு அடித்து துன்புறுத்துகின்ற விடயத்திலே, அவருடைய செல்வங்கள் விடயத்திலே அநியாயமாக நடந்து கொள்கின்ற விதத்திலே, அதே போன்று அவருடைய மானம் விடயத்திலே பங்கம் விளைவிக்கின்ற விடயத்திலே எந்த அளவு அந்த மக்கமா நகரிக்கு, அந்த துல்ஹஜ் மாதத்திற்கு, அந்த 10வது நாளிற்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதோ அதே மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த விடயத்தையும் நாம் அழகாக அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் புரிந்து நடக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படியான இந்த உரிமைகள் விடயத்திலே தவறு இழைக்கப்படுகிற பொழுது அங்கு இரண்டு சாரார் உருவாகுகிறார்கள். இந்த அனைத்தும் ஒருவருக்கு மற்றவரின் மீது ஹராம், இது தெளிவான விடயம். இந்த விடயத்திலே சரியாக நடக்கும் வரை எந்த பிரச்சனைகளும் கிடையாது. அதே பிழை நடக்கிறது என்றால் இரண்டு சாரார்கள் அங்கே இருக்கிறார்கள். ஒன்று அநியாயம் செய்தவர்கள், இரண்டாவது அநியாயம் செய்யப்பட்டவர்கள். எனவே இந்த அநியாயத்தை பற்றி நாம் பார்க்கிற பொழுது, அதிகமாக நாங்கள் அநியாயம் செய்கிற பொழுது என்னென்ன நடக்கிறது என்பதனை மட்டுமே விளங்குபவர்களாக இருக்கிறோம். அதை மட்டும் விளங்கி அங்கு அர்த்தம் கிடையாது. அநியாயம் செய்யப்பட்டவருக்கும் அதே ஹதீஸிலே, அதே அல்குர்ஆனிய வசனத்திலே மருந்து காணப்படுகிறது. இதனை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. அதனால் தான் சில அநியாயங்கள் நடக்கிற பொழுது அவர்களை குற்றம் சுமத்தி, அதனை விசாரித்தவர்களை குற்றம் சுமத்தி, அடுத்த முஸ்லிம்களை கேவலப்படுத்தி, இறுதியிலே இஸ்லாத்தை விட்டும் தூரமாக கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் செல்கிறோம். எனவே இந்த விடயத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் விடயத்திலே இவ்வளவு ஒரு புனிதம் காணப்படுகிறது, இவ்வளவு ஹராம்களை இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது, அதே நேரம் இந்த விடயங்களை யார் எந்த அளவிற்கு புரிந்து நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் மத்தியில்தான் ஒரு அழகான உறவு காணப்படும். இதை அனைத்து மனிதர்களிடமும் நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே அநியாயம் இழைக்கப்படுவது என்பதுதான் என்னுடைய கருப்பொருளாகும். இப்படியான இந்த விடயத்திலே நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அநியாயம் இழைக்கப்படுகிற பொழுது அநியாயம் இழைத்தவருக்கு என்னென்ன தண்டனைகள், என்னென்ன விளைவுகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதோ, அதே அல்குர்ஆனிய வசனங்களிலும் அதே ஹதீஸ்களிலும் அநியாயம் இழைக்கப்பட்ட உங்களுக்கான ஆறுதலும் இருக்கிறது. இதனை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதிகமாக தடுமாற வேண்டிய தேவை இருக்காது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பாருங்கள், இந்த விடயங்களின் இரண்டு பகுதிகளையும் நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே நேரத்திலே இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடிய இன்னொரு விடயம், எப்பொழுதுமே அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய நாம் எமது சிந்தனையை இந்த உலகத்தோடு முடித்துவிடக்கூடாது. இந்த உலகத்தோடு எமது சிந்தனைகளை நாம் முடித்துவிடக்கூடாது. எமது உடல்கள் மரணிக்கிறதே ஒழிய எமது உயிர்கள் மரணிப்பது கிடையாது. அது எமது உடல்களை விட்டும் இன்னொரு இடத்திற்கு செல்கிறது, அவ்வளவுதான். நாமாகத்தான் இருக்க போகிறோம். இந்த உலகத்தோடு எம்முடைய காரியங்கள் முடிகிறது என்ற நினைப்பு தான் மிகத்தவறான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த ஒரு கண்ணோட்டத்திலே நாம் தொடர்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த அநியாயம், அதாவது மேற்சொல்லப்பட்ட இந்த புனிதங்கள் பாதுகாக்கப்படாத பொழுது அங்கே அநியாயங்கள் நடக்கிறது. இதனை பற்றி வன்மையாக அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் கூறியிருக்கிறார்கள். நான் மேலே கூறியபடி அநியாயம் இழைத்தவர்கள் திரும்ப வேண்டும் என்ற பகுதியையும் நாம் கவனிக்க வேண்டும். அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கான ஆறுதல்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது விடயம், ஒரு உயிர் விடயத்திலே அநியாயம் நடக்கிறது. சூரத்துல் மாஇதா 32வது வசனம், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகன்னமா கத்தல الناس ஜமீஆ. யார் ஒரு ஆத்மாவை இன்னொரு ஆத்மாவுக்கு பகரமாக அல்லாமல், அல்லது பூமியிலே குழப்பம் செய்ததற்காக அல்லாமல், வீணாக ஒரு ஆத்மாவை ஒருவர் கொலை செய்து விட்டார் என்றால் அவர் அனைத்து மனிதர்களையும் கொன்றவருக்கு சமனாவார் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். ஒரு மனிதரை கொல்லுவது என்பது அனைத்து மனிதர்களையும் கொல்கிற பொழுது எப்படியான பாவத்தை அவர் சுமந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்படுமோ அந்த ஒரு நிலைக்கு அவரை எடுத்து செல்லும். இரண்டாவது, அதாவது உடைமைகள் விஷயத்திலே அநியாயம். எப்படி? முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 1611வது ஹதீஸ், மன் லலம மின் அல் அர்லி ஷைஅன் துவிகஹு மின் சப்இ அர்லின். யார், அதாவது பூமியில் ஒரு சிறு பகுதியை அநியாயமாக எடுத்துக் கொள்கிறாரோ அவர் மறுமை நாளிலே வருவார், அவர் எடுத்துக்கொண்ட அந்த பூமியை சுமந்து கொண்டு வருவார். அந்த பூமியை மட்டுமல்ல, ஏழு பூமிகளிலிருந்தும் அவர் எடுத்துக்கொண்ட பங்கை அவர் சுமந்தவராக வருவார். அதே செய்தி சற்று வித்தியாசமாக, எந்த ஒரு மனிதராவது பூமியிலே ஒரு ஜான் அளவு அவருடைய உரிமை இல்லாத ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டால் மறுமையிலே அவருக்கு அல்லாஹு தஆலா ஏழு பூமிகளிலிருந்தும் அவர் எடுத்துக்கொண்ட அளவு அவரது அவரின் மீது சுமத்தாட்டுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மூன்றாவது, மானம் விடயத்திலே அநியாயம் செய்வது. சூரத்து 119வது வசனம், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஸீஅ அல் ஃபாஹிஷா ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா. இவர்கள் மானக்கேடான விடயம் முஸ்லிம்கள் மத்தியிலே பறக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, முஸ்லிம்கள் மத்தியிலே முஸ்லிம்கள் மத்தியிலே பரவலாக பேசப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, இவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது. அவர்களுக்கு அது உலகத்திலும் இருக்கிறது, மறுமையிலும் இருக்கிறது. அல்லாஹ் அதனை தெரிந்து கொள்வான், நீங்கள் அதனை தெரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். பாருங்கள், எந்த விடயங்களை இஸ்லாம் ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதரின் மீது ஹராமாக்கி இருக்கிறதோ, அந்த விடயத்தை ஒரு மனிதர் செய்கிற பொழுது அது அநியாயமாகிறது. அதே அநியாயத்துக்கு ஒரு பார தூரமான மிக பயங்கரமான தண்டனைகள் இருக்கிறது என்பதனை, அவரது இரத்தத்திலாக இருந்தாலும், அவரது உடைமைகளில் இருந்தாலும், அவரது மானத்திலே இருந்தாலும், அல்லாஹு தஆலா அநியாயம் செய்தவருக்கு கொடுக்கிறான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே அநியாயம் செய்தவர்கள் பயந்து நடக்க வேண்டிய அதேவேளை, அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் இவர்களுக்குரிய தக்க கூலிகள் கிடைக்கவிருக்கிறது என்று ஆறுதல் அடைய வேண்டும். இவர் அநியாயம் செய்து விட்டார், சரியான தீர்ப்பு இல்லை என்று நாம் சொல்வோம் என்றால், எம்முடைய சிந்தனைகள் மறுமையை நோக்கி செல்லவில்லை. மறுமையை பற்றிய நம்பிக்கை விடயத்திலே கோளாறு இருக்கிறது என்பதுதான் அங்கு தெளிவான விடயமே தவிர, அந்த சிந்தனை எமக்கு தெளிவாக இருக்கும் என்று சொன்னால் இதை வைத்து நாம் தடுமாற வேண்டிய தேவை கிடையாது. இந்த உலகம் ஒரு சோதனை களம், முழுமையாக அனுபவிக்க வந்த இடம் கிடையாது. இங்கே நாம் பொறுமையை, நிதானத்தை, சகிப்பு தன்மையை, மன்னிப்பை கடைபிடிக்க வேண்டுமே ஒழிய, அதற்கு நேர் மாற்றமான கோப தாபங்களையோ அவசரமான வார்த்தைகளையோ பிழையான நடவடிக்கைகளையோ செய்வது, அது காலப்போக்கிலே இஸ்லாத்தை விட்டு நம்மை தூரமாக்கிவிடும். பாருங்கள், இந்த ஒரு மனநிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்தார்கள். அதனால் தான் அன்று வந்த எத்தனையோ பிரச்சனைகள் மிக சுமூகமாக தீர்க்கப்பட்டது. அது எம்மிலே இல்லாததுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. அழகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சூரத் அதாவது புகாரி என்ற கிரந்தத்தில் 2458வது ஹதீஸ் சொல்கிறார்கள், இரண்டு மனிதர்கள் மத்தியிலே வாய் தர்க்கம் நடைபெறுகிறது. அப்பொழுது சொல்கிறார்கள், இன்னமா அன பஷருன், நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நான் ஒரு மனிதன் தான், நான் ஒரு மனிதன் தான், தீனி அல் ஹசும், என்னிடத்திலே சில வழக்குகள் வருகிறது, பல அல்லும் மைய கூன அபுலகமின் அன்னஹு சதப் இப்படியாக வழக்குக்கு வருகிற பொழுது, அந்த இருவரிலே ஒருவர், உங்களிலே சிலர் சிலரை விட வாதாட்ட திறமையுடையவர்களாக, அந்த வழக்கை சரியாக எந்த பிசகலும் இன்றி சொல்பவர்களாக இருக்கிறார்கள், அதை வைத்து நான் இவர் சொல்வது உண்மைதான் என்று நினைத்து அவருக்கே நான் அந்த வழக்கை தீர்ப்பாக கொடுத்து விடுகிறேன், அவருக்கு சார்பாகவே தீர்ப்பளித்து விடுகிறேன். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் கலைது லஹு பிஹக்கி முஸ்லிமின் ஃபஇன்னஹா மின் கிதஅத்தின் மின் நார் ஃபல்யஅகுதுஹா அவ்லியத்ருகஹா. அப்படி நான் தீர்ப்பு வழங்குகிற பொழுது அது சரியாக இருந்தால் சரி, எது சரி எது பிழை என்று எனக்கு மறைவான ஞானம் கிடையாது. நான் மனிதன், எந்த ஒருவருக்காவது மற்ற முஸ்லிமின் உரிமையை நான் பிழையாக தீர்ப்பு கொடுத்திருந்தால் அவருக்கு நான் கொடுப்பதெல்லாம் நரகத்தின் ஒரு துண்டை தான் கொடுக்கிறேன். அவர் விரும்பினால் அதை எடுத்துக் கொள்ளட்டும், இல்லை என்றால் அவர் விட்டுவிடட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்கள், இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய விடயம், உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்குரிய தீர்வை மறுமையை நோக்கி கொண்டு சென்று முடிக்கிறார்கள். ஏன்? ஒரு முஃமினுடைய சிந்தனை அப்படித்தான் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நபியிடம் தீர்ப்பு இல்லை என்று சொல்ல முடியுமா? அதே நபிதான் சொல்கிறார்கள், சில வேளைகளில் தீர்ப்பு பிழையாகிவிடும். அதே நபிக்கு பிழையாகும் என்றால் இங்குள்ள அமீருக்கோ அல்லது ஹாக்கிமுக்கோ தீர்ப்பு பிழையாகுவதிலே பிழையாகாது என்று நினைப்பது எம்முடைய மடத்தனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படி அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மறுமையிலே அவர்களுக்குரிய அழகான முடிவுகள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் எம்மால் மிக அழகாக இந்த உலகத்திலே எமக்கு அநியாயங்கள் இழைக்கப்பட்டால் கூட அதை தாண்டியும் நாம் அழகாக இந்த இஸ்லாத்தை பின்பற்ற முடியும். பாருங்கள், அந்த இந்த இடைப்பட்ட விடயத்திலே தான் சில தவறுகள் நடக்கிறது. அநியாயம் இழைத்தவர் தவறு செய்து விட்டார், அதை பற்றி அங்கு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அவர் செய்தது ஹராம், அவர் அல்லாஹ்விடம் மாட்டிக்கொள்வார், மறுமையிலே பெரும் துன்பங்கள் துயரங்கள் இருக்கிறது. அதே நேரம் அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு சட்டம் என்ன? அவர் கடைக்கு பிடிக்க வேண்டிய மார்க்கம் என்ன? அவர் பொறுமையாக இருக்க வேண்டும், அவர் நிதானமாக இருக்க வேண்டும், அவர் குறை சொல்லக்கூடாது, அவர் விமர்சனம் செய்யக்கூடாது. இது அவருக்குரிய கடமை. என்ன நடக்கிறது? சில நேரங்களிலே சரியான அந்த தீர்வுகள் எம்மை நோக்கி வராத பொழுது எமக்கு பேசுவதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டு வாயில் வந்ததையெல்லாம் பேசுகிறோம், நினைத்ததையெல்லாம் செய்து முடிக்கிறோம். இதனை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இப்படியான இந்த செயல்பாடுகள் காலப்போக்கிலே இஸ்லாத்தில் இருந்து எம்மை தூரமாக்கி விடும் என்பதனால் இந்த காலத்தை நாம் முதலில் புரிந்துவிட்டோம். மோசமான காலம், இதற்கு பிறகு இதைவிட மோசமான காலம்தான் வரப்போகிறது. எனவே அந்த நிலையிலே இஸ்லாத்தை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும் என்றால் எமது மனநிலையையும் எமது சூழ்நிலையையும் நாம் அதற்கு ஏற்ப மாற்றி கொள்ள வேண்டுமே ஒழிய நாம் நினைத்தபடி வாழ நினைப்போம் என்று சொன்னால் ஒருபோதும் அது நடக்காது. பாருங்கள், அந்த மறுமையிலே எமக்கு பிரயோஜனம் அளிக்க போவதும் அவைதான். இந்த உலகத்திலே நாம் மன்னித்து விடுகிறோமா? நாம் சகித்து செல்கிறோமா? நாம் பொறுமையாக இருக்கிறோமா? கவலைகளை கஷ்டங்களை தாங்கிக் கொள்கிறோமா? இந்த ஒன்றுக்கு தான் அந்த மறுமையிலே மதிப்பு காணப்படுகிறது. அந்த மறுமையை ஒரு நிமிடம் எமது கண்களுக்குள் நாம் நிறுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அழகாக அவற்றை முகம் கொடுக்கக்கூடிய அளவிலே எமது மனநிலையை நாம் தயார்படுத்திக் கொள்ளலாம். நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட சில ஹதீஸுகள், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், எப்படி அந்த மறுமையிலே மறுமையை நோக்கி எமது சிந்தனைகளை நாம் திருப்புவோம். அந்த மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள்? எனது உம்மத்திலே இருக்கக்கூடிய பெரும் நஷ்டவாளிகள் யார் தெரியுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், சிலர் வருவார்கள், நோன்பு பிடித்திருப்பார்கள், தொழுதிருப்பார்கள், ஜகாத்து கூட கொடுத்திருப்பார்கள், இப்படி பெரும் வணக்கசாலிகளாக இருந்திருப்பார்கள். ஆனால் அதே மனிதர்களுடைய நடவடிக்கையை பார்த்தால் அவர் ஒருவரை ஏசியிருப்பார், இன்னொரு மனிதருக்கு பழுதூறு சொல்லியிருப்பார், இன்னொரு மனிதருடைய சொத்தை அபகரித்து உண்டிருப்பார், இன்னொரு மனிதரின் இரத்தத்தை ஓட்டியிருப்பார், இன்னொரு மனிதருக்கு அடித்திருப்பார். இப்படியான நடவடிக்கைகளோடு அங்கு வருகிறார். மறுமையிலே தீர்ப்பளிக்கப்படுகிறது. இவருடைய நன்மைகள் எல்லாம் இவர் எந்த அளவிற்கு அநியாயம் செய்தாரோ அந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படியே அவருடைய நன்மைகள் தீர்ந்து விட்டதென்றால் இவருடைய பாவங்கள் இவர் மீது சுமத்தாட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இறுதியிலே இந்த பெரும் வணக்கசாலி, இந்த நோன்பாளி, இந்த ஜகாத்து கொடுத்தவர் நரகத்திலே தூக்கி எறியப்படுகிறார். இது நாம் அறிந்த ஹதீஸ், தெரிந்த ஹதீஸ். இதிலே நாம் புரிந்து கொள்வது ஒரு பகுதியை மட்டும்தான். இதுதான் பிரச்சனை. என்ன இப்படியெல்லாம் நாம் செய்யக்கூடாது, அப்படி செய்கிற பொழுது அந்த மறுமையிலே எமது நன்மைகள் அடுத்தவர்களுக்கு சென்றுவிடும் என்று மட்டும் நினைக்கிறோம். இது மட்டுமல்ல, இந்த ஹதீஸிலே இருப்பது மறுபுறத்தையும் பாருங்கள். அநீதி இழைக்கப்படுகிறோமா? எமது உள்ளத்தை நாம் நிதானப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே விட்டுவிட்டோமா? மறுமையிலே எமக்காக காத்திருக்கிறது. அவரது நன்மைகளை அழகாக நாம் பிடுங்கிக் கொள்ளலாம். ஆக குறைந்தது என்னுடைய தவறுகளையாவது அவருடைய தலையிலே கட்டிவிடலாம் என்று நினைத்தால் ஏன் பொறுமையாக இருக்க முடியாது? ஏன் எமது உள்ளத்தை நிதானப்படுத்த முடியாது? மறுமையை நோக்கிய சிந்தனையை திருப்பாமல் இருந்தால் காலத்துக்கு காலம் எமது உள்ளங்கள் இறுகிக்கொண்டு இறுதியிலே தற்கொலை செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு மனநிலை செல்லுமே ஒழிய ஒரு பொழுதும் எமக்கு மன நிம்மதி கிடைக்காது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே அந்த ஹதீஸிலே அவரது இரத்தம் விடயத்திலே, அவரது சொத்துக்கள் விடயத்திலே, அவரது மானம் விடயத்திலே பங்கம் ஏற்படுவதை பற்றி சொல்லிவிட்டு அதற்குரிய தீர்வையும் சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு இடத்திலே இப்படி சொன்னார்கள். எப்படி? ஹுர்மத்து நிசாஇல் முஜாஹிதீன் அலல் காஇதீன், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ். இதுவும் நாம் அறிந்த ஹதீஸ் தான். அதாவது ஒரு மனிதர் யுத்தத்திற்கு செல்கிறார், ஊரிலே சிலர் உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஊரிலே பெண்கள் இருக்கிறார்கள். யுத்தத்திற்கு செல்லக்கூடிய இவர் ஊரிலே இருக்கக்கூடிய ஒருவரிடம் தனது குடும்பத்தை பொறுப்பாக கொடுத்துவிட்டு, தனது குடும்பத்திற்கு பொறுப்பாக நியமித்துவிட்டு அவர் செல்கிறார். இந்த நேரத்திலே பொறுப்பாக நியமிக்கப்பட்ட இவர் இவருடைய குடும்பம் விடயத்திலே மோசடி செய்வார் என்றால் அதை விட ஒரு கேவலம், அதை விட ஒரு அவமானம் ஒரு மனிதனுக்கு இருக்க முடியாது. அதற்குரிய தீர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே சொல்லவில்லை, அதற்குரிய கூலியை உலகத்திலே சொல்லவில்லை, அதற்குரிய தண்டனையை உலகத்திலே சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? மறுமையிலே அவர் வருவார், அநியாயம் செய்த இவருக்காக நிறுத்தப்படுவார். எவர் அநியாயம் இழைக்கப்பட்டாரோ அவரை அல்லாஹு தஆலா அழைத்து இந்த மனிதருடைய நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பான், அவருக்கு ஒரு உரிமையை வழங்குவான். என்ன தெரியுமா? உங்களுக்கு எந்த அளவிற்கு நன்மை வேண்டுமோ அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க, எந்த அளவிற்கு உங்களுக்கு வேண்டுமோ அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு சுதந்திரம் கொடுத்து விடுவான் அல்லாஹ். சொல்லிவிட்டு சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா லன்னுக்கும், இப்பொழுது என்ன நினைக்கிறீர்கள், இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். பாருங்கள், அந்த மறுமையை நோக்கிய சிந்தனைகளை நாம் நிறுத்திக் கொண்டால், அதை நோக்கி நாம் செலுத்தினோம் என்று சொன்னால் எமக்கு அழகாக நிம்மதி இருக்கிறது. அழகாக எப்படியான ஒரு காலத்திலும் நாம் வாழ்ந்து விட்டு செல்ல முடியும். அதை விட்டுவிட்டு உலகம் உலகம் என்று உலகத்திலேயே முடங்கி கிடக்க நினைத்தால் ஒரு முக்மீனாக நீங்கள் இருந்தால் ஒரு பொழுதும் நிம்மதியை அடைய முடியாது. எனவே இதனை தொடர்ந்து இதுவே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே மிக தெளிவாக சொல்கிறான். எப்படி? ஒரு 4 அல்குர்ஆனிய வசனங்கள் இருக்கின்றன, அவற்றை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். இந்த அநியாயம் செய்யப்படுவது என்பது இன்று சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள், இதோ உலகம் இருக்கிறது, நான் நினைத்தால் எதையும் செய்ய முடியும், எந்த ஒரு வீட்டிற்கு சென்றாலும் நான் நினைத்ததை செய்ய முடியும், ஒரு போன் கையில் இருக்கிறது என்றால் நினைத்ததை செய்ய முடியும். இது ஒரு மனிதர்களுடைய நிலை, இது வெறுமனவே உங்களுடைய யூகங்கள். உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள், இந்த ஒவ்வொன்றும் கணக்கிடப்படுகிறது, இந்த ஒவ்வொன்றிற்கும் தக்க கூலிகள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், மறுமை நாளிலே நீதத்தின் தராசியை அவர்கள் முன்வைப்போம், நூலுக்கு நூல், சரியாக எந்தவித கூடுதல் குறைவுமின்றி ஒரு தராசு இருக்கும் என்றால் அது உலகத்திலே கிடையாது. அது இருப்பது அந்த மறுமையில் தான். அந்த நேரத்திலே ஃபலா துலமு நஃப்ஸுன் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் ஒரு சொட்டு கூட ஒரு கடுகளவு கூட அநீதி செய்யப்பட மாட்டாது. வஇன் கான மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அத்தைனா பிஹா, ஒரு கடுகின் வித்தளவு இருந்தாலும் அதையும் நாம் அந்த இடத்திலே கொண்டு வருவோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அதே போன்று சூரத்து ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தின் 161 வசனம், சூரத்து பக்கரா என்ற அத்தியாயத்தின் 281 வசனம், ஒரே வசனங்கள் சொல்லப்படுகிறது. நன்கு கேட்டுக் கொள்ளுங்கள், சும்மா துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுஸ்லமூன். அந்த நாள் வந்துவிட்டால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அது உலகத்திலே எப்படி எந்த அளவிலே செய்தது, எந்த அளவிலே அவை சம்பாதித்தது என்பதற்கான கூலிகள் முழுமையாக கொடுக்கப்படும், மொத்தமா கிடைக்கும். எனவே இதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சிறு விடயம் கூட அங்கே தவறவிடப்படாது, முழுமையாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கூலி கொடுக்கப்படும். அங்கே யாரும் ஒரு சொட்டு அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அதே போன்று சூரத்து ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தின் 185 வசனம், குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, இந்த உலகத்திலே அநியாயம் செய்யப்பட்டதா, பொறுமையாக இருந்தீர்களா, அதனை தாங்கிக் கொண்டீர்களா, இந்த உலகத்திலே கூலி தருவதற்கு உலகம் அந்த அளவிற்கு பெருமதியானது கிடையாது. அந்த மறுமை இருக்கிறது, அங்குதான் நீங்கள் செய்த அந்த அமல்களுக்குரிய கூலிகள் முழுமையாக வழங்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தின் 185 வசனத்திலே சொல்கிறான். அதே போன்று சூரத்து இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தின் 42 வசனம் முதல் 52 வசனம் வரை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவற்றிலே ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். அநியாயம் செய்தவர்கள் இதனை வைத்து படிப்பினை பெற வேண்டும். தாம் செய்த அநியாயங்கள் எந்த அளவு என்பதனை சிந்தித்து பார்த்து அதற்குரிய மாற்று நடவடிக்கைகளை செய்து எப்படியாவது மீண்டு விட வேண்டும். அதே நேரம் அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் இப்படியான அல் குர்ஆனிய வசனங்களை வைத்து உள்ளத்தை ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டும். சூரத்துல் இப்ராஹிம் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அநியாயம் செய்பவர்கள் செய்பவற்றை பார்த்து கொண்டு அல்லாஹு தஆலா கணக்கில்லாமல் இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இன்னமா நுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹி அல்அப்ஸார், நிச்சயமாக அவர்களை நாம் பிற்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் கண்களெல்லாம் பிரிங்கி நிற்கக்கூடிய ஒரு நாளுக்காகத்தான் அவர்களை நாம் பிற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லிவிட்டு அப்படியே தொடர்ந்து வருகிறான். தூதர்கள் மூலம் விசுவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த வாக்குறுதியிலே அல்லாஹ் மாறு செய்வான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அன்றைய தினம் நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த நேரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் குற்றவாளிகள் அநியாயக்காரர்கள் அந்நாளில் விலங்கிடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். சராபீனுகும் அவர்களுடைய சட்டைகள் தாரால் செய்யப்பட்டிருக்கும், முன்னார் அவர்களுடைய முகத்தை நெருப்பு பொசுக்கிக் கொண்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த ஒரு நாளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவதன் காரணம் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அது எந்த அளவு சம்பாதித்ததோ அதனை சரியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இன்னல்லாஹ சரியுல் ஹிசாப், நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பதிலே கணக்கு பார்ப்பதிலே மிக மிக தீவிரமானவன் என்று அல்லாஹு தஆலா அந்த சூராவிலே தொடர்ந்து சொல்கிறான். எனவே இந்த அனைத்து விடயங்களின் மூலம் இந்த அநியாயம் என்பது எந்த அளவிற்கு பாரதூரமானது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நான் சொல்லி இந்த விடயத்தை நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்திலே ஏதோ எமக்கு சில பொருளாதாரங்கள் அல்லது சில தொழில்நுட்ப சாதனங்கள் கையில் இருக்கிறது என்பதற்காக அல்லது சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உருவாகி விட்டது என்பதற்காக யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டு அநியாயங்களிலே சர்வசாதாரணமாக இன்று பலர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள், இது உங்களுக்கு மட்டும்தான் முடியும் என்று. இது எல்லோருக்கும் முடியும். மற்றவர்கள் நல்லவர்கள் இதை விட்டும் தூரமாக இருப்பது ஒரு நாளை அஞ்சிக் கொண்டுதான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளிலே ஒரு கடுகு அளவு கூட அங்கே எந்த ஒரு நன்மையோ தீமையோ விட்டு வைக்கப்படாது. உங்களுடைய நன்மைகள் பிரம்மாண்டமான அளவில் இருந்தாலும் அடுத்தவர்கள் விடயத்தில் அநியாயங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நரகம் செல்வதற்கு கூட அது வாய்ப்பாகும். அதே நேரம் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கான ஒரு ஆறுதல் என்னவென்று சொன்னால் உங்களுக்கான தீர்வை இந்த உலகத்திலே நீங்கள் தேடாதீர்கள். அது இங்கே கிடைக்கப் போவதில்லை. காலம் செல்ல செல்ல மோசமானதாகவே இந்த காலம் சென்று கொண்டிருக்கும். ஆனால் ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளிலே உங்களுக்கான கூலிகள் மொத்தமாக கிடைக்கும். அதிலே அல்லாஹு தஆலா ஒரு சிறிதும் குறைவு செய்ய மாட்டான் என்பதனை ஒவ்வொரு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவற்றை அழகாக விளங்கி இந்த கால ஓட்டத்தை புரிந்து இந்த இஸ்லாத்தின் படி கடைசி வரை வாழ்ந்து மரணித்தால்தான் எம்மால் அந்த சுவன லோகத்தை அடைய முடியும் என்ற எமது நீயத்திலே உறுதியாக இருந்து அனைத்து விதமான சோதனைகளையும் முகம் கொடுத்து அனைத்து நேரத்திலும் தளராது இந்த சக்தி இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு துணை புரிவானாக என வேண்டி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். அகூலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.